ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். கேட்டுட்டு இருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதல. உங்க கூட பேசிட்டு இருக்கிற நான் ஜெய்ஸ் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளித்தனமா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒன்று உங்ககிட்ட கோக்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன். ஐ மீன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்கேன். என்ன ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் கூட அப்படி தான். நான் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், எனக்கு இதில் சாதிக்கணும்னு ஆசை தான்ப்பா, எனக்கு வந்து மீடியாவில் சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு இதில் சாதிக்கணும்னு ஆசை தான்ப்பா, பேக்ரவுண்டு கிடையாது, காசு கிடையாது, அப்புறம் வந்து மேக்கப் போடுறதுக்கு எதுவுமே இல்லைப்பா, ஆமாப்பா நான் வாங்குகிற சம்பளமே 7000 தான்ப்பா, அந்த 7000லேயும் வந்து எனக்கு ஆக்சுவலாக எஜுகேஷனல் லோன் நான் வாங்கியிருக்கேன். எஜுகேஷனல் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80,000. ஸோ 80,000 நான் வாங்குகிற சம்பளமே 7000 தான். அந்த 7000 5000 வந்து எஜுகேஷனல் லோன் கட்டிட்டு 2000 வந்து வீட்டுக்கு கொடுத்துருவேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டே. ஸோ நான் வந்து அடிக்கடி லைஃப்பை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பேயோ, அப்படிப்பா அப்படிப்பா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறமா இனி எதுக்கு லைஃப்பை கம்ப்ளைண்ட் பண்ணணும், உன்ட்ட இருக்கிறத வச்சு நீ சாதிச்சு காட்டுறி அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு தைரியம், எனக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிங்கிள்டான ஒரு எமோஷன் வந்துருச்சு. என்னன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பண்ணி நான் பெருசா 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 வந்து காட்டணும் இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வாயை வச்சுக்கிட்டு நல்லா பேசி நல்லா சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் என் மனசுக்குள்ளே வந்து தோண்டிக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் சிரித்தா போதும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும் உலகத்தை சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏன் என்னோடய டேலண்ட் இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக போய் சேரலை அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப ரெக்ரெட்டாக இருந்துச்சு கொஞ்ச நாளாக. அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப சோகத்தில் கிரிஞ்சு பண்ணிகிட்டே தெரிஞ்சேன். ஆனால் இந்த ஸ்டோரியை நான் கேட்டதுக்கப்புறமா, இனி எதுக்கு நீ லைஃப்பை கம்ப்ளைண்ட் பண்ணுற, இருக்கிறத வச்சு முன்னேறி பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே வந்து ஒரு 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 உத்வேகம் இருக்குது. அந்த ஸ்டோரி சும்மா நீ கிளிக்காத போல ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு நிறையா பேருடைய கருத்துக்கள் இருக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் ஒரு குட்டியாக ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அதாவது ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அந்த கப்பிள்ஸுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை, அவங்களும் வேண்டாத கடவுள் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. ஒரு 10 வருஷம் அவங்க மேரேஜ் ஆகி ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் கழிச்சு தவம் இருந்து ஒரே ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 18 வயசு இல்லை ஒரு 17 வயசு அப்படி ஆகும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுது. ஆக்சுவலாக அது வந்து பையன். அந்த பையன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து துருதுருன்னு இருக்கிற பையன். அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுது. அவங்க அப்பானால் வந்து அதுக்கப்புறமா வேலைக்கு போக முடியல. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா இந்த மர வேலையெல்லாம் இருக்கல்ல, தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மர வேலையெல்லாம் செய்கிறவங்க அந்த வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவும் வந்து மர்கையாயிடுறாரு, அவனால் முடியல என்ன பண்ணுறது வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ, அதாவது நம்ம தம்பி இருக்கார் இல்லையா அந்த ஹீரோ அந்த பையன், அவங்க தான் வந்து குடும்பத்தையே பார்த்துக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு. அந்த பையன் என்ன பண்ணுறா, அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போகிறான். அவனுக்கு வந்து தச்சர் வேலை வந்து கொஞ்சம் தெரியாது, இருந்தாலும் அங்கே எடுபடி வேலையெல்லாம் பண்ணி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். வேறு வழி இல்லை, அவனுக்கு தெரிஞ்சால் தான் அவன் பண்ண முடியும், ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராஜா இருக்கார், அதாவது இந்த காலத்து கதை கிடையாது, அதுவும் அந்த காலத்து கதை தான். இந்த ராஜா பார்த்திங்கன்னா ஜென் முறை அப்படின்னு ஒரு ஒரு முறை ஒன்று இருக்காம்ப்பா. அந்த முறையை வந்து பயங்கரமாக பின்பற்ற ஒரு அரசர். அதாவது ஜென் முறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்மளை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு திங்ஸையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி பண்ணணும் அப்படின்னு இதில் வந்து நிறைய கொள்கைகள் இருக்குது அந்த ஜென் முறையில். அந்த ராஜாவுக்கு வந்து அந்த ஜென் முறை பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இந்த ஜென் முறையை நம்மளுடைய நாட்டுக்கு வந்து கொண்டு வரணும், இந்த ஜென் தாட்ஸு எல்லாத்தையுமே நம்மளோட நாட்டில் வந்து பரப்பணும், இங்கே இருக்கிற திங்ஸ் கூட இந்த ஜென் தாட்ஸில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாரு. அதாவது ரூம் போட்டு பிளான் பண்ணி யோசிச்சுருப்பார் போல் ராஜா வந்து. இல்லைப்பா எனக்கு இந்த வந்து இந்த மாதிரி மாட மாளிகைகள் அண்ட கோபுரங்கள் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஜென் முறைப்படி பாத்திரங்கள் வேண்டும். அதை சொல்லுவாங்க இல்லையா பண்ட பாத்திரங்கள், அந்த மாதிரி எனக்கு ஜென் முறைப்படி எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து பயங்கரமாக யோசிக்கிறார். யோசிச்சுட்டு மக்கள்கிட்ட ஒரு அறிவிப்பு கொடுங்க, நீங்கள் வந்து ஒரு அந்த டீ குடிக்கிறதுக்கு ஒரு கப் இருக்கும்ல, அந்த கப்பும் அதே மாதிரி அந்த டீ ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு கோப்பை மாதிரி இருக்குமா, அது ரெண்டும் வந்து செஞ்சுட்டு கொண்டு வந்து கொடுங்க. யாரோடைய அந்த செய்யறது வந்து ஜென் முறைப்படி இருக்கோ அவங்களுக்கு நான் வந்து ஃபுல் ஆர்டருமே தரேன். கடைக்காரங்கிட்ட வந்து அறிவிப்பு விடுறாரு, நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஆர்டருமே தரேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்து கொடுத்துருங்க, அப்போ நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. நிறைய கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஆஹா ராஜா வீட்டுக்கு நம்ம ஒரு டீ கப்பும் டீ காப்பையும் செய்யணும், அப்போ செஞ்சுட்டு போய் கொடுத்தோம்னா ஃபுல் ஆர்டரையும் நமக்கே தான் தருவாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், காசும் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படி பணக்காரனே நாமப்பா அப்படின்னு பயங்கரமாக ஆசைப்பட்டு அங்கே இருக்கிற கடைக்காரங்க எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா களிமண் இருக்கும் இல்லையா, களிமண்ணில் வந்து அந்த டீ கப்பும் அந்த டீ கோப்பையும் செய்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும் இல்லையா, பாறை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாறையில் டீ கப்பும் டீ கோப்பையும் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இதில் மணல் மணலில் டீ கப்பும் டீ கோப்பையும் செய்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துலேயே டீ கப்பும் டீ கோப்பையும் செய்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு போய் வைக்கிறாங்க. ராஜாக்கு எதை பார்த்தாலுமே இது ஜென் முறைப்படி இல்லையே, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுறாரு. ராஜாக்கு யார் செஞ்சு கொண்டு வரதுமே பிடிக்கல, என்னடா இதெல்லாம் ஜென் முறையாடாடே என்ன பண்ணி கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கு போல. யார் செஞ்சு கொண்டு வந்ததுமே அந்த ராஜாக்கு வந்து பிடிக்கல, நிறைய ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படியே ஒரு மாதம் போகுது, ராஜாவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து சளிப்பாயிருன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஒருத்தன் கூட ஜென்முறைப்படி கொண்டு வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த தாட்ஸ் யாருக்கும் புரியலையோ அப்படிங்கிற மாதிரி ராஜாவோடைய தாட் இருந்திருக்கு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு அவன் ஒரு மரக்கடையில் வந்து வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அவன் அந்த ஓனர்கிட்ட போய் அவன் வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஐயா நீங்கள் வந்து இந்த மர வேலையில் செஞ்சுட்டு மிச்சம் கிச்சம் எல்லாத்தையும் வச்சுருப்பீங்களே ஏதாவது ஒரு இடத்துல, அதுலேருந்து எனக்கு நாலஞ்சு மரத்துண்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த இது அந்த டீ கப்பும் அந்த டீ கோப்பையும் செய்கிறதுக்காக உடனே அந்த ஓனர் ரெண்டு சொல்கிறாரு, இப்போ நானே நாலு தடவை செஞ்சு கொண்டு போய் காமிச்சிட்டேன், அவன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நீ ஒன்றுமே இல்லாதது அந்த மிச்ச சொச்சத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் செஞ்சு காமிச்சா அவனை செலக்ட் பண்ணிடுவாங்களா, இப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து மனசெல்லாம் தளர விடல. அந்த பையனுடைய கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன ஆனாலும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு பையன், என்ன மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன ஆனாலும் ஜாலியாக இருக்கிற பையன், எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியாக பேசுவான், எல்லாத்துக்கிட்டே ஜோவியலாக இருப்பான், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய பையன் தான் அந்த பையன். ஆனால் அவன் வந்து மனசு தளர விடல, இல்லை இல்லை ஏதாவது ஒன்று மிச்சம் சொச்சு ஏதாவது இருக்கும்ல அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இவனும் வந்து டெய்லி அந்த ஓனர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்குறேன், ஏங்க என் ஒன்றுமே உங்கள் கடையில் மிச்சம் சொச்சிருக்காதா, என்ன எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து பயங்கரமாக கேட்குறது. என்னங்க நீங்கள் தருவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறது. அந்த ஓனர் வந்து தர்றதுக்கு முன்வரவே இல்லை, தர்றதுக்கு ஒரு விருப்பமே இல்லை அந்த ஓனருக்கு, இவனுக்கெல்லாம் போய் எதுக்கு தந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அந்த ஓனருக்கே ஒரு நாள் சடைஞ்சு போயிருது. ஐயய்ய நீ ஒரு தடவை செஞ்சு கொண்டு போய் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்தால் தான் உனக்கெல்லாம் புத்தி வரும், அங்கே நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு பின்னாடி மிச்ச சொச்செல்லாம் போட்டு வச்சிருக்கு, போய் பார்த்து எடுத்துக்கோ, அதெல்லாம் மரக்கட்டை இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீ எதுக்கோ போய் பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் வந்து சொல்கிறாரு. உடனே அந்த பையன் வந்து அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தோம்னா என்னென்னமோ இருக்குது, மரத்துண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவனுக்கு அந்த மரத்துண்டை வச்சு ஒரு கப்பு கூட அவனால் செய்ய முடியாது. அவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அப்படியே கொஞ்சம் நல்லா பார்க்குறான், நல்லா உத்து பார்க்குறான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் குச்சி இருக்கு இல்லையா, மூங்கில் குச்சியில் அந்த மூங்கில பாதியாக வெட்டி வெட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே அங்கங்கே அப்படியே சதறி கிடக்குது. அதை வந்து சார் நல்லா பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மூங்கில் குச்சியை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் குச்சியெல்லாம் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அப்புறம் மிச்ச சொச்சம் இருக்கிற அந்த மரக்கட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அந்த மிச்சமானது எல்லாத்தையுமே வச்சு அவனே யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து பண்ணிடுறான். பண்ணி அரண்மனைக்கு கொண்டு போய் காட்டுறான். காட்டினோன்னு அரசர் வந்து அதை பார்க்குறாரு. அடடே இதெல்லாம் நான் வேணும்னு இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், நான் என்னடா சொன்னேன் ஜென் தத்துவ முறைனா என்னடா. கேட்க ஆரம்பித்த ஜென் தத்துவ முறைனா என்ன, ஆக்சுவலாக பழைய பொருள் எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணுறது ஜென் தத்துவ முறையோட ஃபஸ்ட்டு தாட்டே. அந்த தாட்டையே இந்த பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கான். மொத்த ஆர்டரும் இந்த பையனுக்கு தான். உனக்கு இந்த ஜென் தத்துவ முறைப்படி உனக்கு வந்து பொருள்லாம் செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு ஆகுதோ எல்லாத்தையும் நீ அரண்மனை கிட்டேருந்து வாங்கிக்கோ, அவனுக்கு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிடுற, நல்லா ரா ராசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை அந்த ராஜா வந்து அரண்மனையில் வாழ்த்திட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிச் மேனாக மாறிடுறான். இல்லை, இந்த நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு வந்து ஒன்று பண்ணுறதுக்கு இத்தினோண்டு மரத்துண்டு கூட கிடைக்கல, நடக்கல, நான் என்ன பண்ணுறது, நான் என்னம்மா பண்ணுறது. நம்மளே நிறைய தடவை யோசிப்போம் இல்லையா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் என்ன பண்ணுறது, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து எதுக்குமே கம்ப்ளைண்ட்டே பண்ணல. லைஃப்பில் வந்து அந்த பையன் கம்ப்ளைண்ட்டே பண்ணல, லைஃபையே கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த பையன். பையன் அவனால் என்ன முடியும், சரி இது இல்லையா, சரி அது இல்லையா, புடிஞ்சு மூங்கில் குஜி இருக்கா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அவன் வந்து பண்ணான் இல்லையா. இருக்கிறத வச்சு சரி இப்போ என்ன இருக்குது நம்மகிட்ட, இருக்கிறத வச்சு பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம், இன்னும் கொஞ்சம் வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த அரசர் வந்து ஹெல்ப் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம்னு அவன் முன்னேற்றத்தை பற்றி மட்டும்தான் யோசித்தான். அவன் லைஃப்பில் அவன் இருக்கிறத வச்சு எப்படி முன்னேறலாங்கிறத பற்றி மட்டும்தான் யோசித்தானே தவிர அவன் லைஃப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உட்காரலை. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, என்னப்பா எனக்கு ஒரு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் நான் எண்ணத்தை போய் அந்த டீ கப்பு பண்ண முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கல. மிச்சமானது இருக்கோ, மிச்சமான எங்கேயாவது மூங்கில் கிடக்கோ, அதை எடுத்து நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான். அவ்வளோ புத்திசாலித்தனமா. இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும், நம்ம ஒரு விஷயம் வந்து சாதிப்போம்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நமக்கு வரும் நடுவில், நம்ம நிறையா சவால்களை வந்து சந்திச்சே தான் ஆகணும் நம்ம லைஃப்பில். அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம நிறைய லைஃப்பை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், காசு இல்லைடா என்ன பண்ணுறது அப்படின்னு. இனி ஒரு சில பேர் வந்து எனக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு. இனி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கான வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் அந்த வாய்ப்புக்காக எனக்கு போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை. என்னோடய லைஃப்பில் இது நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அங்கே போய் நான் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ எனக்கு அந்த ஃபினான்ஸில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதை வச்சு போகிறதும் தெரியாது, எதை வச்சு பண்ணுறதும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல சறுக்கல் விழுந்து நானும் நின்றுருக்கேன். ஆனால் நான் லைஃப்பை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்டதுக்கப்புறமா இனிமேல் லைஃபே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. என்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு முன்னேறி காட்டணும் அப்படிங்கன்னு எனக்குள்ளேயே ஒரு வெறி, அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பொறி மாதிரி என் நெஞ்சுக்குள்ளே இருந்து அப்படியே கிளம்புது, வரேன்டா ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிய தீர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயும் அந்த பொறி கிளம்புச்சு அப்படின்னா அதை ஒன்றும் பண்ணாதீங்க. அடுத்த வருஷம் சரஸ்வதி பூஜை வரைக்கும் வச்சுருங்க, வச்சுட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் அந்த பொறி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க, மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு கிளம்பும் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஸ்டோரி நிஜமாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே, சீரியஸாக எனக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் லைஃப்பை வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்குன்னு எனக்குள்ளேயே நானே எனக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிறேன், நான் ஒரு பிளஜ் மாதிரி கூட எடுக்க போகிறேன், நான் இனிமேல் எனது என்னோடய லைஃப்பை வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேன், என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு தன்னம்பிக்கையும் எனக்குள் எழுந்திருக்கிறது. அது உங்களுக்குள்ளும் எழும்பும் என்ற நம்பிக்கையுடன் நான் இந்த போட்காஸ்டை ரொம்ப சூப்பராக முடித்துக்கொள்கிறேன். இன்னும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோ இல்லை வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று இருந்துச்சோ அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த போட்காஸ்ட்டை ரொம்ப சூப்பராக முடிச்சுக்கிறேன். இன்னும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போட்காஸ்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுற மக்களே. அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெய்ஸ்தா, இது நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மைல் தீஸ் மாற்றம் ஒன்றே மாறாதது. டாடா மக்களே, லவ் யூ.